கவிதை கனவுகளுடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, 10 ஆண்டுகளுக்கு முன் நான் சந்தித்த ஒரு கல்லூரி மாணவரை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். அந்த இளைஞர் பெயர் ரவி. பெற்றோர் யாரென்று தெரியாமல் குழந்தைகள் காப்பகத்தில் வளர்ந்தவர். பள்ளிப்படிப்பை நல்ல முறையில் முடித்துவிட்டு கல்லூரியில் காலடி வைத்திருந்தார். பட்டப்படிப்புக்குப் பின் IAS படிக்க வேண்டுமென்ற உறுதியோடு படித்துக் கொண்டிருந்தார். படிப்பு நேரம் போக மற்ற நேரங்களில் சமுதாய பணிகளும் செய்து வந்தார். ஒருநாள் தலையிலும் கையிலும் கட்டுகளுடன் இரத்த காயங்களுடன் வந்து கொண்டிருந்த ரவியை நான் கல்லூரி வாசலில் சந்தித்தேன். காரணம் கேட்டேன். அதற்கு அவர், ஃபாதர், நாம் பஸ்ல காலேஜுக்கு வரும்போது 5 இளைஞர்கள் பஸ்ல சொல்லத்தகாத வார்த்தைகளையெல்லாம் பயன்படுத்தி பெண்களை கேலி செஞ்சாங்க. அவங்க செய்யறது சரியில்லைன்னு நான் சொன்னேன். அதனால கைகலப்பு வந்துச்சு. அவங்க 5 பேர், நான் தனி ஆள், அடிபட்டுடுச்சு என்றார். நான் அவரிடம், ரவி, உனக்கு ஏன் இந்த வம்பு என்ற வழக்கமான பல்லவியோடு பேச ஆரம்பித்தேன். அவரோ, ஃபாதர், தப்புன்னு தெரிஞ்சா அதை தட்டி கேட்கணும், தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு தெரிஞ்சா தப்பு கூடிகிட்டே போகும் என்று கூறினார். தனி ஆளாய் இருக்கும்போது தட்டி கேட்பதில் உள்ள ஆபத்துக்களை அவருக்கு நான் புரிய வைக்க முயன்றேன். அப்போது ரவி சொன்னது, அன்புள்ளங்களே, இன்னும் என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துள்ளது. ஃபாதர், எனக்குன்னு சொந்தம் எதுவும் இல்லை. நான் எப்போதுமே தனியாள். தனியாளாக இருக்கிறது ஆபத்துன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தனியாளாக இருக்கிறதுல ஒரு தனி சுதந்திரம் பலம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னை அவங்க அடித்து கொன்னாலும் ஏன்னு கேட்க யாரும் கிடையாது. இது எனக்கு தெரியும். ஆனால் அப்படியே சாவறதா இருந்தாலும் நல்லது செஞ்சுட்டு சாவறோங்கிற திருப்தி எனக்கு போதும் என்று ரவி சொன்னார். அன்புள்ளங்களே, ரவியை பற்றி இன்று நான் எண்ணி பார்க்க காரணம் உள்ளது. இறைவாக்கினராய் வாழ்வது சவால்கள் நிறைந்த வாழ்க்கை என்று சென்ற ஞாயிறு நாம் சிந்தித்தோம். இறைவாக்கினர்கள் தனி ஆட்களாய் தனி பாதையை வகுத்து கொண்டு கூட்டமாக ஒரு பாதையில் சென்ற உலகத்திற்கு எதிர்சாட்சிகளாய் வாழ்ந்தனர் என்பது நமக்கு தெரியும். நமக்கேன் வம்பு என்ற மனநிலையோடு என்னை போன்ற 1000 பேர் ஒரு வழியில் செல்லும் போது, தனி ஆளாயிருந்தாலும் தப்பை தட்டி கேட்க துணிந்த ரவி போன்றோர் இன்றைய உலகில் நம்மோடு வாழும் இறைவாக்கினர்களின் வாரிசுகள். அன்பு இதயங்களே, இறைவாக்கினர்களையும் இறைவாக்கை ஏந்தி செல்லும் இறை பணியாளர்களையும் பற்றி சிந்திக்க இன்று மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் ஆமோசை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் சந்திக்கின்றோம். இறைவனின் பணியாளராய் வாழ்வதை பற்றி இயேசு தன் சீடர்களுக்கு தந்த அறிவுரைகள் இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டுள்ளன. இறைவாக்கினர்கள் இறை பணியாளர்கள் என்ற வார்த்தைகளை கேட்டதும், ஓ, இது குருக்களுக்கும் துறவிகளுக்கும் ஒதுக்கப்பட்ட தொழில் என்று நாம் ஒதுங்கிவிடக்கூடாது. இன்றைய வாசகங்களில் நாம் சந்திக்கும் அத்தனை பேரும் குருக்களாக துறவிகளாக பயிற்சி பெற்றவர்கள் அல்ல. அன்பர்களே, அனைவருமே எளிய தொழிலாளிகள்.
நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார்
என்று இறைவாக்கினர் ஆமோஸ் நூல் 7 பிரிவில் ஆமோஸ் தன்னையே இவ்வாறு அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார். இயேசுவின் சீடர்களில் பெரும்பாலானோர் மீன்பிடி தொழிலாளிகள் என்பது நாம் அறிந்த விவரம். எனவே அன்புள்ளங்களே, நாம் அனைவருமே இறைவாக்கினர்களாக இறை பணியாளர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளவர்கள்தாம். இன்றைய வாசகங்கள் நம் அனைவருக்குமே தேவையான பாடங்களை சொல்லித் தருகின்றன. கவனமாக கேட்க முயல்வோம். அன்பு நெஞ்சங்களே, விவிலியத்தில் நாம் சந்திக்கும் அத்தனை இறைவாக்கினர்களும் தீப்பிழம்புகள். இவர்களில் ஆமோஸ் மிக உக்கிரமாக எரிந்த ஒரு தீப்பிழம்பு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலில் நாம் கேட்பதெல்லாம் ஆமோஸ் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் விடுத்த எச்சரிக்கைகள். ஆமோஸ் கூறிய கசப்பான உண்மைகளை கேட்க முடியாத தலைமை குரு அமட்சியா பெத்தேல் பகுதியை விட்டு ஆமோஸை ஓடிப்போக சொல்கிறார். அரசனின் இடமான பெத்தேலில் இறைவாக்கு உரைக்காதே, வேண்டுமென்றால் யூதேயா நாட்டுக்கு ஓடிப்போய் அங்கு இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள் என்று அமட்சியா அறிவுரை தருகின்றார். அன்பு இதயங்களே, அமாத்சியா சொல்வதை ஆழ்ந்து சிந்தித்தால் அதில் புதைந்திருக்கும் உண்மைகளை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ளலாம்.
ஆமோஸ் பெத்தேலில் நாங்கள் அரசனை புகழ்ந்து பாடி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசனுக்கும் மக்களுக்கும் நீ கூறும் எச்சரிக்கைகள் எங்கள் பிழைப்பை கெடுத்துவிடும். எனவே எங்கள் பிழைப்பை கெடுக்காமல் நீ யூதேயாவுக்குப் போய் அங்கே இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள்
என்பதே அமர்சியாவின் அறிவுரை. அமர்சியாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆமோஸ் என்ற தீப்பிழம்பு இன்னும் அதிகமாக கொழுந்துவிட்டு எரிகின்றது.
இறைவாக்கு உரைப்பது ஒரு பிழைப்புக்கென்றால் நான் இறைவாக்கினன் அல்ல. அரசனுக்கு துதிபாடும் இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் அல்ல. நான் பிழைப்பு தேடிக்கொள்ள வேண்டுமெனில் ஆடு மாடு மேய்த்து வாழ முடியும்
என்று ஆமோஸ் ஆணித்தரமாகச் சொல்கிறார். பிழைப்புக்காக இறைவாக்கு உரைப்பது, மந்திரம் சொல்வது, பலிகள் ஆற்றுவது, போதிப்பது என்று வாழ்ந்த குருக்கள், மதத் தலைவர்கள், போலி இறைவாக்கினர்கள் மத்தியில் ஆமோஸ் போன்ற உண்மை இறைவாக்கினர்கள் அன்று வாழ்ந்தனர், இன்றும் வாழ்கின்றனர். அன்பு இதயங்களே, பிழைப்பை தேடிக்கொள்வது வேறு, வாழ்வை தேடுவது வேறு என்பதை தெளிவுபடுத்தி அந்த வாழ்வு பாதையை பிறருக்கும் காட்டி வரும் இறைவாக்கினர்கள் இன்றும் நம் மத்தியில் இருப்பதற்காக இறைவனுக்கு நாம் மனதார நன்றி சொல்வோம். அன்பு இதயங்களே, இயேசு தன் சீடர்களை அருள் பணிக்கு அனுப்பி வைக்கும் நிகழ்வு இன்றைய நற்செய்தியாக தரப்பட்டுள்ளது. இந்த பகுதியும் பல முக்கியமான பாடங்களை நமக்கு சொல்லித் தருகின்றது. இயேசு தன் சீடர்களை இருவர் இருவராக அனுப்புகிறார் என்பதில் நமது முதல் பாடம் ஆரம்பமாகின்றது. இதை கண்டதும் மெத்த படித்த அறிவாளியான என் எண்ணங்கள் வேறு திசையில் ஓடின. இருவர் இருவராக அனுப்பியதற்கு பதில் ஒவ்வொருவராக தனித்தனியாக அனுப்பியிருந்தால் இன்னும் பல இடங்களுக்கு சீடர்கள் சென்று இறை அரசை பற்றி சொல்லி இருக்கலாமே. இயேசுவுக்கு மேலாண்மை பாடங்கள், மேனேஜ்மெண்ட் பாடங்கள் சரிவர தெரியவில்லையே என்று அவசரமாக முடிவெடுத்தேன். தனித்து சாதிப்பதே தலை சிறந்தது என்று மேலாண்மை பாடங்களும் வர்த்தக உலகமும் அடிக்கடி சொல்லி வருவதை கேட்டு பழகிப்போனதால் வந்த விளைவு இது. தனி ஒருவர் சாதனைகளை அடைவதற்கு போட்டிகள், குறுக்கு வழிகள், அடுத்தவரை பயன்படுத்துதல் என்ற பல பாதகமான பாடங்களும் இந்த உலகத்தில் சொல்லித்தரப்படுகின்றன. இறைவனின் பணி இதற்கு நேர் மாறானது. அருள் பணிக்குச் செல்பவர்கள் இருவராய் செல்லும்போது ஒருவர் மற்றொருவருக்கு உதவியாக இருக்க முடியும். பல வேளைகளில் ஒருவர் மற்றொருவரின் மனசாட்சியாக செயல்படவும் முடியும். அருள் பணி நேரங்களில் போதனைகள் நிகழும், குணமளிக்கும் அரும் செயல்கள் நிகழும், மக்களிடம் பேரும் புகழும் ஓங்கும். இந்த நேரங்களில் ஒருவர் தனியாக செயல்பட்டால் அந்த போதனைகளும் அற்புத செயல்களும் ஏதோ தன் சொந்த சக்தியால் நிகழ்ந்ததைப் போல ஒருவர் உணர்ந்திட வாய்ப்புகள் அதிகம். இருவராய் இந்த பணிகளில் ஈடுபடும் போது ஒருவர் தன்னையே வானளாவ உயர்த்தி கொண்டால் அடுத்தவர் அவரை பத்திரமாக மீண்டும் தரைக்கு கொண்டு வர முடியும். அன்பு இதயங்களே, சுயநலத்தில் சிக்குண்டு சின்னாபின்னமாகியுள்ள நமது உலகத்திற்கு இணைந்து செயல்படுவதாலேயே சாதிக்க முடியும் என்று இயேசு சொல்லித்தரும் இந்த பாடம் மிகவும் தேவை. இரண்டாவது பாடம், இவ்விதம் அனுப்பப்பட்டவர்களுக்கு இயேசு அதிகாரம் அளித்தார் என்று நற்செய்தியில் வாசிக்கின்றோம். யார் மீது எவ்வகை அதிகாரம்? இயேசுவின் சீடர்கள் மக்கள் மத்தியில் பணிபுரிய செல்கின்றனர். அந்த மக்கள் மீது அதிகாரம் செலுத்த இயேசு அவர்களை அனுப்பவில்லை. மாறாக அம்மக்கள் மத்தியில் வளர்ந்திருந்த தீய சக்திகள் மீது அதிகாரம் அளித்தார். அன்பு இதயங்களே, மக்கள் பணியில் ஈடுபடுகிறோம் என்று சொல்லி மக்களின் நம்பிக்கையை பெறும் பலர் மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கு தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் மக்கள் மத்தியில் வேரூன்றியிருக்கும் தீய சக்திகளை அடக்கி ஒடுக்குவதற்கு தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தியிருந்தால் இந்த மண்ணகம் இந்நேரம் விண்ணகமாக மாறியிருக்கும். அதிகாரம் என்ற பெயரில் மக்களை வதைக்கும் நமது தலைவர்கள் இயேசுவின் காலடிகளில் அமர்ந்து இந்த ஒரு பாடத்தையாவது பயில்வார்களா? நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்வோம். எனதருமை அன்புள்ளங்களே, அருள் பணி மக்கள் பணி என்ற ஆர்வத்தில் புறப்படும் எவரும் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்ற திட்டங்களோடு மட்டும் கிளம்பினால் இதோ இயேசு நற்செய்தி வழியாகத் தரும் மூன்றாவது பாடத்தை பயில வேண்டும். பணியாளர் வார்த்தைகளால் மட்டும் போதிப்பது பயனளிக்காது, அவரது வாழ்க்கையாலும் போதிக்க வேண்டும் என்பதை இயேசு இந்த வரிகளில் சொல்லித் தருகின்றார்.
பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும்
என்ற இயேசுவின் வார்த்தைகளை மார்க்கு நற்செய்தி 6 நாம் வாசிக்கின்றோம். வாழ்க்கை பயணம் எளிமையாக அமைந்தால், தேவையில்லாத சுமைகளை உள்ளத்தில் தாங்கி பயணம் முழுவதும் பாடுபட வேண்டாம் என்று இயேசு சொல்லித் தருவது நம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு நல்ல பாடம். உங்களை வரவேற்பவருடன் தங்கி இருங்கள், வரவேற்க மறுப்பவர்களிடமிருந்து விரைவில் விலகிச் செல்லுங்கள் என்பது இயேசு நமக்கு சொல்லித்தரும் 4வது பாடம். எளிமையான வாழ்வு முறை, வரவேற்கும் அன்பு உறவுகளில் மகிழ்தல் என்பவைகளை வலியுறுத்தும் இயேசு வரவேற்பு இல்லாத இடங்களிலிருந்து செல்லும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் என்று சொல்கின்றார். அன்பு இதயங்களே, கால் தூசியை உதறிவிடுவதை நாம் வழக்கமாக ஒரு கோபச் செயலாக நம்மை வரவேற்காதவர்களுக்கு தரும் எச்சரிக்கையாகவே சிந்தித்துள்ளோம். இம்முறை நான் இந்த வரிகளை வாசித்தபோது வேறு ஓர் அர்த்தத்தை சிந்தித்து பார்த்தேன். பணி செய்ய செல்லும் இடத்தில் சரியான வரவேற்பு இல்லை என்றால் அந்த கசப்பான எண்ணங்களை சுமந்து கொண்டு அடுத்த இடம் செல்ல வேண்டாம். அந்த கசப்பை அங்கேயே விட்டுவிடுங்கள். காலில் படிந்த தூசியை தட்டுவது போல உங்கள் உள்ளத்திலிருந்து கசப்பான எண்ணங்களை தட்டிவிட்டு புறப்படுங்கள் என்று இயேசு தன் சீடர்களுக்கு சொல்வதாக நான் எண்ணி பார்க்கின்றேன். அன்பு இதயங்களே, வரவேற்பு இல்லை என்ற கசப்பான எண்ணங்களை நாம் சுமந்து கொண்டே சென்றால் அது காலில் படிந்த தூசியாக இல்லாமல் கண்களில் விழுந்த தூசியாக உறுத்திக்கொண்டே இருக்கும். எந்த ஒரு கசப்பான நினைவையும் எண்ணத்தையும் கால் தூசியாக களைவதும் கண் தூசியாக சுமந்து வருந்துவதும் நம்மை பொறுத்தது. அன்பு இதயங்களே, இறைவாக்கினர்களாய் இறைவனின் பணியாளர்களாய் வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவருமே கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை இன்றைய வாசகங்கள் வழியே நமக்கு சொல்லித் தந்த இறைவனுக்கு மனதார இன்று நன்றி சொல்வோம்.
சீடராக இறுதி மட்டும் இயங்கவும், இழந்தோர்க்கு இருப்பதெல்லாம் கொடுக்கவும், கணக்கின்றி கையளித்து மகிழவும், தாராள மனதை எனக்கு தந்தருளும். திருகுணத்தை நிறைவேற்ற அதிலே மட்டும் நிறைவு காண என்னை நானே கையளித்த இயேசுவே, தாராள மனதை எனக்கு தந்தருளும்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.